ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநகரம் கண்ட படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம் சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கயர்கள் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் ஆகிய மூன்று மகிமைகளை நிகரில்லாத வகையிலே தனக்கு கொண்டிருக்கின்ற ஆலவா என்ற திவ்யமான க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளை அறிமுகமாக அகத்திய முனிவர் காசியில் இருக்கின்ற முக்தி மண்டபத்திலே நாரதர் முதலிய முனிவர்களுக்கு எடுத்துச் சொன்னதை, சூத முனிவர் கைலாயத்திலே இருந்து சிவதீர்த்தத்தின் அருகிலே இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபத்திலே இருந்து சொன்னார் என்று சொன்னோம். அந்த பெருமானுடைய 64 திருவிளையாடல்கள், 64 என்று பெரியோரால் கருதப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு நூல் இந்த திருவிளையாடல்கள் 64 கணக்கிடுவதிலே ஒரு சிலவற்றை விட்டுவிட்டு ஒரு சிலவற்றை சேர்த்துக்கொள்ளும். ஆகவே பெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு எண்ணிக்கை இல்லை என்பது பொருள். ஆலவாய் பெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடையாது. அதை எடுத்துச் சொல்பவர்கள் 64 எடுத்துச் சொல்வார்கள். அவ்வளோதான் சொல்றது. புரியுறதா? நாம் இப்போ பார்க்கறது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம். இதற்கு முன்னோடியாக ஒரு திருவிளையாடல் புராணம் இருந்திருக்கின்றது. செல்லூர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்றவர் பாடியிருக்கிறார். அதில் மூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்தது கணக்கிடப்பட்டிருக்கின்றது. புலிமலை புல்வாய் கருணினியை பொற்றி என்று திருவாசத்தில் வருது. அதனை ஒரு திருவிளையாடலாக பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாடல் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பரஞ்சோதி முனிவர் அதனை எடுத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். இப்படி சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் எல்லாமே பெருமானுடைய திருவிளையாடல்கள் தான். இன்று வரையிலும் அந்த திருவிளையாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாளையும் பெருமான் நிகழ்த்து கொண்டிருப்பார். அதில் முக்கியமாக கருதப்பட்ட 64 அவரவர்கள் முக்கியமாக கருதி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதில் இரண்டு பார்த்தோம். பெருமானுக்கு இந்த மதுரை என்ற நகரம் அமைவதற்கு முன்பாகவே கடம்ப வனம் என்ற வனமாக, பெருங்காடாக, கால சர்ப்பங்களால் சூழப்பட்ட பெருமானுடைய மூல லிங்கத்தினை வழிபட்டு இந்திரனும் வெள்ளையானையும் தங்களுடைய பழி பாவங்களை போக்கிக் கொண்ட அந்த இரண்டு புராணங்களை நாம் நேற்று வரை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற மதுரை மாநகரம் எவ்வாறு உண்டாகியது? அதுவும் பெருமானுடைய திருவுருளினாலே உண்டாகியது. அதுவும் அந்த பெருமானுடைய ஒரு லீலை தான் என்று கருதப்படுகின்றது. அந்த விருத்தாந்தம், அந்த வரலாற்று முறையை இப்பொழுது நாம் பார்ப்போம். கடம்ப மரங்களை இப்பொழுதுதான் தரிசனம் பண்ணினேன். அந்த கடம்ப மரங்களே மிகுதியாக காணப்படுகின்ற ஒரு வனம், கடம்ப வனம். அந்த வனத்தில் ஏனைய மரங்களும் உண்டு, ஆனால் மெஜாரிட்டி கடம்ப மரம். அந்த கடம்ப வனம் என்ற வனத்திற்கு கிழக்கே மணவூர் என்று ஒரு ஊர் இருந்தது. அந்த மணவூரை தலைநகராக கொண்டு படைப்பின் ஆரம்பத்திலே இறைவனால் தன்னுடைய இடது கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அதில் ஒரு காலத்தில் குலசேகர பாண்டியன் என்பவன் மணவூரிலே தலைநகராக கொண்டு இந்த பெரிய தென்னன் தமிழ்நாட்டிலே ஆண்டு வந்தான். அந்த காலத்திலே அவனுடைய ஆட்சியிலே மணவூரிலே தனஞ்சயன் என்று ஒரு வணிகன் இருந்தான். அந்த வணிகன் வியாபாரம் பொருட்டு மேற்கு திசைக்கு சென்று பொருள்களை விற்றும் வாங்கியும் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு வாங்கிய பொருள்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு மணவூருக்கு திரும்பி வருகின்ற அந்த நிலையிலே இரவு வந்தது. நாம் இந்த காலத்தில் ராத்திரி பஸ் ட்ரெயின்லாம் போகிறோம். பழங்காலத்தில் வாகனத்தில் சென்றாலும் நடந்து சென்றாலும் பகலில் மட்டும்தான் யாத்திரை செய்வார்கள், இரவிலே யாத்திரை செய்ய மாட்டார்கள். பழங்காலத்தில் ஒரு பண்பு. ஆகவே சாயங்கால நேரத்தில் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு இரவிலே ஒரு மண்டபத்திலே படுத்து உறங்கி விடுவார்கள். அவ்வாறு வழிப்போக்கர்கள் படுத்து உறங்குவதற்கென்று ஊர்கள் தோறும் பொது மண்டபங்கள் இருந்தன. இவன் அந்த கடம்ப வனத்தில் வந்து தங்கினான். அந்த வனம் நீண்ட வனமாக இருப்பதனால இரவிலே அந்த வனத்தை கடந்து செல்ல முடியாது, இந்த வனத்திலேயே ஒரு மரத்தடியிலே நாம் தங்குவோம் என்று தங்கினான். அவன் ஒரு சிறந்த சிவபக்தன், பிறவிகள் தோறும் பெருமானுக்கு தொண்டு செய்து சிவ புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து கொண்டிருப்பவன். அதனால அவனுடைய கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக பெருமான் அருள் செய்தார். என்ன அருள் செய்தார் என்றால், அவன் தங்கிய மரத்தடிக்கு முன்புதான் ஒரு கதம்ப மரத்தின் கீழே பெருமானுடைய மூலலிங்கம் இருக்கின்றது. அது அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணார். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படும் போது மேலும் மேலும் ஆச்சரியமான செயல்கள் நிகழ்ந்தன. ஆகாசத்திலிருந்து ஒளிமயமான தேவர்கள்லாம் வந்து இறங்கினார்கள். அன்றைக்கு ஒரு திங்கள் கிழமை. அவர்கள் வந்து இறங்கினா அவருடைய மேனி ஒளியிலும் அவர் கையிலே பிடித்து கொண்டிருந்த விளக்கு ஒளிகளிலும் அவருடைய கிரீடத்தில் உள்ள மாணிக்கங்களுடைய ஒளிகளினாலும் அந்த இடம் பிரகாசமாக தெரிஞ்சுது. அதில் மயன் நிர்மாணித்து இந்திரனால் அமைக்கப்பட்ட இந்த இந்திர விமானம் பொன்மயமாக ஒளிர்ந்தது. அதற்கு நடுவிலே சூரியனை போல் பிரகாசித்து கொண்டு பெருமான் காட்சியளித்தார். அருளுடையோர் கண்ணுக்கு பெருமான் ஒளிவடிவமாக தெரிவார். அருளுடையோர் கண்ணுக்கு பெருமான் எப்படி தெரிவார்? ஒளிவடிவமாக தெரிவார். அந்த காட்சியினை அளித்தார். அந்த காட்சியை கண்டு அவன் மிகவும் மனம் மகிழ்ந்து அன்று இரவு முழுவதும் உறங்காமல் பெருமானையே பார்த்து கொண்டிருந்தான். யாருக்காவது தூக்கம் வருமா ஆனந்தமான காட்சியை பார்க்கும்போது? கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போதே தூக்கம் வர மாட்டேங்கிறது. சுவாமியே காட்சி கொடுக்கும்போது எப்படி வரும்? பார்த்துட்ருக்கோம். அப்பொழுது சோமவாரத்திலே விண்ணிலிருந்து வந்து இறங்கிய தேவர்கள் எல்லாரும் சிவராத்திரியிலே நாலு காலம் பூஜை பண்ணுவதைப் போல அந்த பெருமானுக்கு நான்கு கால பூஜைகளையும் செய்கிறார்கள். அந்த எல்லா காட்சியையும் தன்னுடைய அருட்கண்ணால் கண்டான். அப்போ தங்கிட்ட நிறையா பூஜா திரவியங்கள் வச்சிட்ருக்கிறான். அந்த பூஜா திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் தேவர்கள் கையில் கொடுத்தானா, இதே சேர்த்துக்கிட்டு பூஜை பண்ணுங்க. இவன் தங்களை அறிந்து வைத்திருப்பதனால இவனுடைய தவத்தை அறிந்த அந்த தேவர்களும் மறுப்பு சொல்லாமல் இவன் கொடுத்த கற்பூரம் சந்தனத்தை வாங்கி பெருமானுக்கு அர்ப்பணித்தார்கள். அவ்வாறு அந்த இரவு பொழுது இவனுக்கு சிறப்பாக கழிந்தது. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். சுவாமி காட்டலைன்னா நம்மளால் பார்க்க முடியாது, அது நமக்கு புரியுறது. இன்னொன்று சொன்னார், சுவாமி காட்டும் பொழுது பார்க்காமல் இருக்கவும் முடியாது. சுவாமி காட்டுறாருன்னா நான் கண்ணை மூடிட்டேங்கிறதுனால நம்ம பார்க்காமல் இருந்துட முடியாது. சுவாமி காட்டும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டாலும் காட்சி நிகழும். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, ஆட்டுவித்தால் அருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் அருவர் பாடாதாரே, ஓட்டுவித்தால் அருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் அருவர் உருகாதாரே, பணிவித்தால் அருவர் பணியாதாரே. சாமி நம்மளை பாட முடியா பண்ணினா நம்ம பாடுவோம், ஆட முடியா பண்ணினா நம்ம ஆடுவோம். பெருமான் தன்னை மறக்க முடியா பண்ணினா நம்ம மறந்துடுவோம். அதுதான் பெருமான் அப்பர் பெருமானை சிறிது காலம் மறக்க முடியா பண்ணினார். அவர் மறந்தும் பெருமானை இன்னையாது இருந்தார், அது அவரே சொல்கிறார். ஆகவே பெருமான் கையில் எல்லாம் இருக்கின்றது. அந்த காட்சியை கண்ட அவன் இரவு நீங்கியது, தேவர்கள் எல்லாம் மறைந்தார்கள், பெருமானுடைய விமானமும் அந்த லிங்கமும் இவனுக்கு எப்பொழுதும் போல் தோன்றின. உடனே அவன் புறப்பட்டான். அந்த காட்சியை மன்னனுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி குலசேகர பாண்டியனிடத்திலே வந்து தான் கண்ட அரிய காட்சியை சொன்னான். அதை நனவிலே கேட்ட குலசேகர பாண்டியன், இப்படி ஒரு பெருமான் இருக்கின்றானா, அவனை சென்று காண வேண்டும் என்று எண்ணத்தோடு இரவிலே உறங்கச் சென்றான். இரவிலே கனவிலே மன்னன் கனவில் எல்லாம் வல்ல சித்தராக பெருமான் தோன்றினார். அந்த எல்லாம் வல்ல சித்தர் அவருடைய லீலைகள் எல்லாம் பின்னால் பார்க்கப் போகின்றோம். அவர் செய்த முதல் லீலை இங்கு வருகின்றது. குலசேகர பாண்டியனுடைய கனவிலே தோன்றினார். தோன்றி இவ்வாறு அந்த பெருமானினை தரிசித்து அந்த பெருமான் அருகில் இருக்கின்ற காடுகளை எல்லாம் திருத்தி நாடாக்கி மதுரை மாநகரம் என்ற நகரத்தை நீ காண்பாயாக என்று அவனுக்கு பெருமானை ஆணையிட்டருளினார். ஆகவே அந்த இறைவனை சொக்கலிங்க பெருமானை அவன் தரிசித்தான். தரிசித்து தன்னுடைய மந்திரிமார்களையும் சேனைகளையும் ஏவி அங்கு அருகில் இருக்கின்ற காடுகளையெல்லாம் நீக்கி ஒரு நகரத்தை, இந்த மதுரை மாநகரத்தை இப்பொழுது இருப்பது போல பண்டு அவன் நிர்மாணிக்கின்றான். அப்போது காடுகளையெல்லாம் வெட்டினான் நகரம் உண்டாக்குவதற்காக. இருள் நிரம்பிய வனமெல்லாம் எரிந்து மெய் உணர்ந்தோர் தெருள் நிறைந்த சிந்தையின் வழி செய்து. இருட்டு நிரம்பியிருக்கின்ற காடுகளை அகற்றினான். அப்பொழுது சூரிய ஒளி உள்ளே வந்து வெள்ளவெளேர் என்று வெளிச்சமாக ஆகியது. அது எப்படின்னா, பொய்யான உலகப்பற்று நீங்கவும் இறைவனுடைய திருவடியே மெய் மெய்ப்பொருளாவன ஈசர்கடல் வாழ்த்தல் என்று அந்த பெருமானுடைய திருவடியே உண்மை என்று உணர்ந்த மெய்யுணர்ந்தருடைய மனமானது எப்படி பிரகாசமாக இருக்குமோ, சித்தம் எப்படி பிரகாசமாக இருக்குமோ, அப்படி அந்த காடுகள் நீங்கியவுடனே பெருமானை சுற்றியிருக்கின்ற பகுதி வெளிச்சமாக ஆகியது. பல் உயிர்க்கும் அருள் நிறைந்து பற்றறுத்து அறநடிநிழல் அடைந்த கருணை அன்பர்தம் பிறப்பன வேரோடும் களைந்தார். அந்த மரங்களை வெறுன வெட்டல வேரோடு பிடிங்கினானா, என்ன காரணம், வேரோடு உழவாரம் செய்யவில்லை என்றால் மீண்டும் அது முளைத்து போகும். அவ்வாறு முளைக்காமல் வேரோடு களைந்தான். எங்கனம் களைந்தான் என்று சொன்னால், உலகப்பற்றுக்களை அறுத்து பெருமாற்றத்தில் ஈடுபடுகின்ற அடியார்களுடைய பிறவி எவ்வாறு வேரோடு அருமோ, மீண்டும் பிறக்க மாட்டார்கள். வாசனாமலம் இல்லாமல் அவருடைய பிறவி அரும். வாசனாமலம்னு ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு தப்பு பண்ணுறதை நம்ம நிறுத்தினா கூட வாய்ப்பு இருந்தால் தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். அதற்கு ஒரு மலம் பாக்கி இருக்குது, அதுக்கு வாசனைன்னு பேர். அந்த மலமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். மலம்னா குற்றம். பெருங்காயம் வச்சிருக்கிற டப்பா, பெருங்காயம் தீந்து போச்சு, தாளிக்கிறதுக்கு திறந்து பார்த்தா பெருங்காயம் இல்லை, இருந்தாலும் அந்த டப்பா நாரும். பெருங்காயம் இருந்த காரணத்தினால அதுக்கு தான் வாசனா மலம் என்று பெயர். அதுபோல பாவங்களை பயின்றிருக்கின்ற நிலையிலே பாவங்களை செய்வதை நிறுத்தினாலும் அது பாக்கி ரிமைண்டர் இருக்கும். அது என்ன பண்ணும், நம்ம கவிழ்ப்பதற்கு நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கும். ஆகவே அது உழவாரம் செய்பவர்கள் வேரோடு களைவதைப் போல அந்த குற்றத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு போக்கிக்கொண்டுடைய பிறவி என்பது அற்றுப்போகும். அதே போல இந்த காட்டினை வேரோடு அவன் களைந்தான். களைந்து விட்டு காடுகளை களைந்தாகிவிட்டது. இந்த நகரத்தை எவ்வாறு நிர்மாணிப்பது என்று அவன் புரியாமல் திகைத்தான். திகைத்த பொழுது சித்தர் நேரிலேயே வந்தார். முன்பு கனவிலே வந்த சித்தர் என்ன பண்ணார், இப்ப நேரில் வந்துட்டார். என்ன காரணம்னா, அவனுக்கு என்ஜினியரிங் மாடல் மேப்பெல்லாம் போட்டு கொடுக்கணும், ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா ராத்திரி கனவுலேயே பேசினோம், நம்ம மறந்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, அதனால டாக்குமெண்ட்ஸோடு நேரில் வந்துட்டார். அப்போ கனவிலும் தேவர்க்கு அரியாய் பொற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை பொற்றி என்று திருவாசகம். தேவர்களுக்கு கனவிலும் கிடைக்காத பரமேஸ்வருடைய காட்சி என்பது பூலோகத்தில் இருக்கிற பக்தி பண்ணுற ஜனங்களுக்கு நனவிலும் கிடைக்கும், நேரிலேயே கிடைக்கும். நனவினா பிரத்யக்ஷம், நேரிலேயே. இந்திராதி தெய்வங்களுக்கு கனவிலும் கிடைக்காத பெருமானுடைய காட்சி இந்த மதுரையில் இருந்த ஒரு வந்தி என்ற கிழவி, அந்த கிழவிக்கு நேரிலேயே கிடைச்சது. சாமி நேரில் வந்தார், அவர் வீட்டுக்கு வந்தார், ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டார். கூலியாக பிட்டு கொடுத்தா போறேன்னு சொன்னார். நீ பண்ணுற பிட்டு ரொம்ப நன்னா இருக்குது, சொக்கநாதர் தான் இதை சாப்பிட்றதுக்கு லாயக்கானவர், மனுஷா சாப்பிட்ற மாதிரி இல்லை, இந்த பிட்டு ரொம்ப உஸ்தியாக இருக்குது, அதி மதுரமாக இருக்குது என்று அதை சலாகித்தார். திரும்பி திரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அதான், தம்பி நிறையா சாப்பிட்டுட்டியே, நீ எப்படி வேலை செய்வ, வேலை செஞ்சுட்டு வந்து அடுத்த வேலைக்கு பிட்டு வாங்கிட்டு போய், என்ன அப்படிலாம் இல்லை பாட்டி, யாராவது காசு கொடுத்தவங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டா அடுத்த வேலைக்கு பிட்டை நான் கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு இடுப்பில் கட்டி வாங்கிட்டு போனார். அப்படி பெருமான் தன்னுடைய பக்த ஜனங்களோடு கூட இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருடன் சேவன் என்று நேரிலேயே காட்சி தருகின்ற கருணைக்கடலாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் சித்த புருஷர் வேடத்திலே வந்து மன்னனோடு அமர்ந்து இந்த மதுரை மாநகரத்தை எவ்வாறு நிர்மாணிக்க வேண்டும் என்று அந்த மன்னனுக்கு சொல்லித்தரார். ஆலயம், மண்டபம், கோபுரம், நகரம் இதையெல்லாம் இவ்வாறு செய் என்று சித்தர் சொல்லி மேப் போட்டு கொடுத்துட்டார். அப்படியே மன்னன் அமைக்கின்றான். வேத பாராயணங்கள்லாம் பண்ணுறதுக்கு தாமரை மலர் போன்ற வடிவத்திலே இருக்கின்ற மண்டபங்களை அமைத்தான் கோயிலுக்குள்ளே. அதான் பத்ம மண்டபம்னு பேர். பெருமானுடைய கருவறை ஏற்கனவே இருக்குது, அதை மன்னன் ஒன்றும் பண்ணலை, திருப்பணியே பண்ணலை. அது இந்திரன் இழிச்சிய விமானம். அது அஷ்ட திக்கஜங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன, 32 சிங்கங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன, 64 சிவகணங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன. அந்த கருவறையை டச் பண்ணாமல் அந்த கருவறையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ஒரு அர்த்த மண்டபம், அந்த அர்த்த மண்டபத்தையும் அதுக்கு வெளியில் ஒரு மகா மண்டபம் அமைத்தான். அதுக்கு வெளியில் ஒரு நிறுத்த மண்டபம் அமைத்தான். அதில் தான் சுவாமி பின்னாடி ஆடப்போகிறார். பின்னாடி வெள்ளியம்பலமாக அதை மாற்றிக்கொண்டு ஆடப்போகின்றார். அப்புறம் அந்த நிறுத்த மண்டபத்துக்கு வெளியில் அருகால் பீடம் அமைத்தான். சித்தர் சொல்லியிருக்கார், இதெல்லாம் பயன்படும், மதுரைக்கு தேவை. ஏன்னு கேட்காத, சொன்னதை செய். ஏன்னு கேட்டுட்டு செய்கிறதா இருந்தால் புரியறதுக்குள்ளே வயசாகிடும். சொன்னதை செஞ்சுட்டே வந்துட்டோன்னா அதோட பலன் கிடச்சிரும் வயசாகிறதுக்குள்ளே. அதனால தான் பணிவோடு ஏன்னு கேட்காம செய்யணும். விழா மண்டபங்கள் அமைத்தான், யாகசாலைகள் அமைத்தான். 12 மாதமும் இந்த பெருமானுக்கு உற்சவங்கள் நடக்கப் போகின்றன. ஆகவே யாகசாலைகள் அமைத்தான். பெருமானுக்கு ஆறுகால பூஜைக்கு வேண்டிய திருவமுத அமைப்பதற்கு திரு மடப்பள்ளி அமைத்தான். அப்புறம் பெருமான் சும்மாவாக இருப்பார், சபரிவார பரமேஸ்வரன் இல்லையா, பெரிய குடும்பி சுவாமி, ஆதி தம்பதி. அவரை வந்து பார்க்குற விசிட்டர்ஸ் அதிகம். 33 தேவர்களும் சிவாலயத்தில் இருப்பார்கள் பெருமானுடைய கருணையை பெறுவதற்காக. எத்திசையும் தேவரதுடன் நிற்கின்றான்கான் என்று அபூர்வமானுடைய தாண்டவம். சாமியை ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா நாம் வைக்காமலேயே அங்கே தேவர்கள்லாம் வந்து தங்கிவிடுறா அவாவா இடத்துல. அதுபோல் அந்த பரிவார தேவர்கள்லாம் உறைவதற்கு கோஷ்டங்களை எல்லாம் அமைத்தான். கோயிலுக்குள்ள, கோயிலுக்கு வெளியில் வீதிகளில், வீதிகளுக்கு வெளியில் ஊரில், இந்தந்த திசையில் இந்தந்த தெய்வங்கள் உறையும் என்பதை அறிந்து அந்த தெய்வங்களுக்கான திருக்கோயில்கள் எல்லாம் சித்தர் சொன்னபடி அந்த குலசேகர பாண்டியன் அமைக்கின்றான். சொக்கநாத பெருமானுடைய கருவறையும் சொக்கநாதர் மட்டும்தான் இருக்கிறார்கள், அம்பாள் கோயில் இல்லை. சித்தர் சொன்னார் அம்பாள் கோயில் வழி அப்படின்னார். அதனால சுவாமிக்கு வலது பாகத்தில் சற்றே பின்தள்ளி மீனாட்சி அம்மைக்கு கோயில் அமைத்தான். மலையத்வஜ பாண்டியனுக்கு பெண்ணாக அங்கையற்கண்ணி பிறப்பதற்கு முன்பாகவே மீனாட்சி அம்மன் கோயில் அமைத்தான். ஏன்னா பரமேஸ்வருடைய சக்தியாகின்ற அம்பாள் பரமேஸ்வருடைய வலது பாகத்தில் இருக்கும்படியா கோயில் பண்ணுன்னு சொன்னோன்ன அவ்வாறு கோயில் அமைத்தான். இந்த குலசேகர பாண்டியனுடைய பேத்தி தான் மீனாட்சி அப்படின்னு பார்க்கும். திருமாளிகைன்னா என்னென்னா, கோபுரத்துக்கு உட்பட்டிருக்கின்ற பெரிய பிராகாரத்துக்கு திருமாளிகைன்னு பேர், திருமாளிகை சுற்று. அந்த திருமாளிகை சுற்றினை சுற்றி திரு மதில்களை அமைத்தான். அந்த மதில்களுக்கு வெளியில் இருக்கிறது தான் மடவிலாகம்னு சொல்வார்கள். அதை தாண்டி இருக்கிறது தான் தேரோடுகின்ற வீதி. இதற்கிடையே இருப்பது தான் சந்நிதி தெரு. அப்புறம் சுற்றி சுற்றி பல மதுரையில் தான் நிறையா சுற்றுக்கள் இருக்கின்றன. ஏனைய ஊர்களில் பஞ்ச பிராகாரத்தோடு அமைந்துவிடும். மதுரை ஒரு தாமரைப்பூ, பெரிய தாமரைப்பூ அடுக்கடுக்கான இதழ்களை கொண்டிருப்பதைப் போல அந்த தாமரைப்பூவினுடைய பொகுட்டு, அதாவது கொட்டை, கர்ணிகையில் கர்ணிகை போல பெருமானுடைய கருவறை விமானம் இருக்கின்றது. சுற்றி 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மரங்களை வட்ட வட்டமாக அமைந்திருப்பதைப் போல கோயில் பெருமானை சுற்றி வீதிகள் வட்ட வட்டமாக அமைந்திருக்கின்ற அழகு, இந்த மதுரையினுடைய அழகு எந்த ஊருக்கும் வராது, இனிமேலும் புதுசாக நிர்மாணிக்க முடியாது. திருமாளிகை சுற்றினை சுற்றி திரு மதில்களை அமைத்தான். வானளாவும் கோபுரங்களையும், கோபுரங்களின் மீது கொடிகளையும் அமைத்தான். கோபுரங்களுக்கு வெளியில் பாதுகாவலாக நிறைய நீர் பிடிக்கின்ற ஆழமான அகழிகளை உண்டாக்கினான். அதெல்லாம் இப்போ இல்லை, அகழிகளை உண்டாக்கினான். இந்த அகழிகளுக்கு வெளியில் தான் ஊர் உண்டாருது. அந்த ஊரில் கடைவீதிகள், 4 வீதிகள் சேர்ற இடங்களில் சதுக்கங்கள், சதுக்கங்களில் வந்து ஒவ்வொரு பாகத்தில் ஆடலரங்குகள், நாடக மேடைகள், பிரசங்க மண்டபங்கள், பாராயண மண்டபங்கள், 4 வீதிகள் சேர்ற இடத்துல எல்லாம் மாட வீதிகள். மாடம் என்றால் மாடியோடு கூடிய வீட்டிற்கு மாட வீடு. அந்த மாடி வீடுகள், அந்த வீடுகள் அமைந்திருக்கின்ற வீதிகள். இந்த வீதிகளிலே தவசிகள் வாழ்கின்ற தெருக்கள், அந்தணர்கள் வாழ்கின்ற தெருக்கள், அரசருடைய வீதிகள், வணிகர் வாழ்கின்ற வீதிகள், வேளாளர்கள் வாழ்கின்ற வீதிகள், சைவ மடங்கள், வழிப்போக்கர்கள், வெளியூர்காரங்க வந்து சாப்பிட்றதுக்கான அன்னசாலைகள், தீர்த்த குளங்கள், தண்ணீர் பந்தர்கள், சோலைகள், பூங்காக்கள், காதலர்கள் இன்பமாக பொழுதுபோக்குவதற்கான இடங்கள் இப்படி. அப்புறம் 4 வருணத்திலே கலந்து பிறந்தவர்கள் வாழ்கின்ற, முறையோடு வாழ்கின்ற இடங்கள், பரத்தையர் தெரு எல்லாம் இருக்கும், ஆல் இன் ஒன். அப்படி அவரவர் வாழ்கின்ற இடங்களை எல்லாம் அமைத்தார். சித்தர் சொன்னார் இங்கெங்க இங்கெங்க இருக்கணும் இவங்கெல்லாம் என்று சொல்லி அமைத்தார். அப்புறம் இவ்வளோ பெரிய ஊருக்கு குடிநீர் வேண்டுமே நிறையா என்பதற்காக நிறைய குளங்களை உண்டாக்கினான், நந்தன வனங்களை உண்டாக்கினான். நிறைய மக்களை குடியேற்ற போகிறான் மதுரைக்குள்ள. பாண்டிய தேசத்திலிருந்து புதிய நகரத்தை நிர்மாணித்து எல்லாரும் மதுரைக்கு வந்து தங்கி நீங்கள் பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வரப்போகின்றான். எல்லார் வீட்டிலையும் பழங்காலத்தில் சிவ பூஜை உண்டு. ஒரு 4 புஷ்பமாவது நம்ம கையினால் பறித்து சுவாமிக்கு போடணும். கடையில் வாங்குறத விட தன் கையினால் பறித்து சுவாமிக்கு 2 பூ போடுறத சிறப்பாக சொல்கிறார் குருநாதர் திருவாசகத்தில். இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொற்கடல்களுக்கு இடாது. அப்படி முட்டாத ஒரு பூஜை செய்யணும். நம்ம கையினால் ஒரு பூ பறித்து சுவாமிக்கு அஷ்டபுஷ்பம் சாத்துறதுன்னு பவாதி நாமாக்களை சொல்லி சாத்தணும். அப்படி இல்லை 2 பூ தான் இருக்கா மூல மந்திரத்தை சொல்லி சாத்திடணும். பொய்கைகள் அமைத்தான். பொய்கைகளை வந்து சித்தர் சொன்னார். பொய்கை என்பது என்ன, குளம் என்பது வேறு. குளம் வந்து ஒரு இடம் பள்ளமாக இருந்தால் நொண்டிகிட்டே இருந்தால் அந்த இடத்துல நீர் நிரப்பி குளத்தை உண்டாக்கலாம். பொய்கை என்பது இங்கு ஊற்றுக்கண் இருக்குது என்பதை அந்த விஞ்ஞானத்தின் மூலம் அறிவது. அது சாதாரணமாக கொஞ்சம் நோண்டினாலே கீழே இருக்கின்ற ஊற்றானது நிரம்பிவிடும். மானுடரால் செய்யப்படாத இயற்கையான நீர்நிலைக்கு பொய்கை என்று பெயர். அதற்கு நிலத்தடி நீர் அருகிலே எங்கே இருக்கின்றது என்பதை அறிகின்ற ஒரு சாஸ்திரம் வேணும். அந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் சொல்ல சொல்ல எங்கெல்லாம் அப்படி ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கெல்லாம் பொய்கைகளை உண்டாக்கினான். அப்புறம் ராஜா என்ன பண்ணான், தான் வாழ்வதற்கும் முறை செய்வதற்கும் மக்களிடத்திலிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு செங்கோல் வச்சு அரசாட்சி பண்ணுவதற்கு, மனவூரிலிருந்து மதுரை மாகாணத்துக்கு தன்னுடைய தலைநகரத்தை மாற்றிக்கொள்வதற்கு தான் வாழ்வதற்கு ஒரு இல்லம் வேண்டும். அந்த இல்லத்தினை, ராஜாவுடைய அரண்மனையை ஈசான்ய திக்கிலே அமைத்து கொண்டான். பெருமானுடைய ஈசான்ய திக்கில் ராஜாவுடைய வீடு அமைந்தது. அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு ஊரை நிர்மாணிச்சாச்சு, இதுக்கு சாந்தி செய்யணும், சம்ப்ரோக்ஷணம் பண்ணணும், இதை அமைக்கும் பொழுது குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம், குறைபாடுகள் நிகழ்ந்திருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இதை சிறப்பு செய்யணும். தீங்கு நீங்கி நன்மை விளைய வேண்டும், குற்றங்கள் குணமாக ஆக வேண்டும். அதற்காக வந்து இதுக்கு என்ன பண்ணணும், சாந்தி பெறணும். அதான் வந்து சம்ப்ரோக்ஷணம். அதற்கு வந்து வேத பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு யாகங்கள் வளர்த்து கடஸ்தாபனங்கள் பண்ணி அந்த கிரியைகள்லாம் சித்தர் சொல்கிற மாதிரி பண்ணுறார். பண்ணினோன்னா சித்தர் என்ன பண்ணுறார், சோமசுந்தர பெருமான் தானே சித்தர். பெருமான் தன்னுடைய சோமசுந்தர வடிவத்தை காட்டி தன்னுடைய சிரசில் இருக்கிற சந்திரக்கலை, பெருமானுடைய தபஸ் தான் சந்திரனாக இருக்குது சுவாமி தலையில். அந்த சந்திரக்கலையிலிருந்து ஒரு சொட்டு அமிர்தத்தை என்ன பண்ணினார், இந்த மதுரை மாநகரத்தின் மீது தெளித்தார். அந்த சம்ப்ரோக்ஷணம் பண்ணக்கூடிய கட ஜலத்தில் கலந்தார். அது வாழாமை நீக்கி தூய்மை செய்தது, பொருந்தாதது இதாக இருந்தால் அதை போக்கிட்டு எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு பொருத்தமானதாக செஞ்சது. அவ்வாறு மதுரமான அந்த சந்திர அமிர்தம் இந்த கடத்தில் சுவாமி கலந்து கொடுத்ததுனால அதனால் சம்ப்ரோக்ஷிக்கப்பட்ட இந்த புதிய நகரம் மதுராபுரம் என்று பெயரிடப்பட்டது. சித்தரே சொல்லிட்டார், இதுக்கு மதுராபுரம் என்று பெயர் வைப்பாயாக என்று மதுரை என்று பெயர் வந்தது. மதுரை என்ற பெயர் புது பெயர் இல்லை. ஏன்னா பழைய தமிழ் இலக்கியங்களில் அளவாய் குடல் என்ற பெயருக்கு முன்னாடியே மதுரைங்கிற பெயர் இருக்கு, மதுரை காஞ்சி அப்படின்னு. பரிபாடலெல்லாம் மதுரைங்கிற சொல்லு தான் வருது. ஆகவே அது ஒரு வடமொழி சொல்லாக இருந்தாலும் இந்த ஊருக்கு பழைய பெயர் மதுரை என்பது. ஏன்னா இந்த மதுரை தான் பின்னாடி வந்து ஆலவாயாக ஆகுது, நான்வாட குடலாக ஆகுது. அதெல்லாம் ஆவதற்கு முன்பாகவே மதுரையாக இருக்கின்றது. அப்புறம் மதுரையை காவல் பண்ணுறதுக்கு தெய்வங்களை வச்சான். மனிதர்கள் மட்டும் காவல் பண்ணி பார்த்த பிரயோஜனம் இல்லை, போதாது. தெய்வங்களுடைய காவல் மனிதனுக்கு வேண்டும். ஆகவே கிழக்கே தர்மசாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணினான் ஐயனார், தெற்கே சப்த மாதர்களை பிரதிஷ்டை பண்ணினான், மேற்கே திருமால் காப்பாத்துறார். மதுரைக்கு மேற்கே யார் இருக்கா, மகாவிஷ்ணு ஆலயம் இருந்து மதுரையை காவல் புரிகின்றார். வடக்கில் காளி காவல் புரிகின்றாள்னு பார்க்கணும். அப்புறம் காசியில் கங்கைக்கரையில் சைவ ஆகம விதிப்படி ஒழுகின்ற சிவாச்சாரியர்களாகின்ற ஆதிசைவர்களை அழைத்து கொண்டு வந்து எங்கள் சோமசுந்தர பெருமானை நீங்கள் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்யுங்கள் என்று அவர்களை குடியேற்றினான் என்று சொல்லப்பட்டு. இவ்வாறு தன்னுடைய வாழ்நாளில் அந்த பெருமானுக்கு எண்ணில்லாத தொண்டுகளை செய்த அந்த குலசேகர பாண்டியன் ஜீவன் முக்தனாக வாழ்ந்து மலையத்வஜன் என்ற சிறந்த ஒரு மகனை பெற்று அவனுக்கு முடிசுட்டு விட்டு இந்த உலக வாழ்க்கையிலே வந்து உவர்ப்பு தோன்றி அகப்புற பற்றுக்களை அறுத்து ஞானமே வடிவாகின்ற பெருமாண்டத்திலே பக்தியே வடிவமாக இருந்து இறுதி மூச்சு வரை அவனை தரிசித்து அவன் திருவடியிலே இரண்டரை கலந்தான். குலசேகர பாண்டியனுக்கு பெருமான் முக்தி கொடுத்தார். மலையத்வஜ பாண்டியன் ஆட்சி செய்கின்றான் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.